அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 21 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இந்த தேர்தலில் தனது தொகுதியான சிவகங்கையில் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டிருப்பது பற்றி பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் குறித்த செய்தி. இந்த விமர்சனத்துக்கு சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் அளிக்கும் பதில்.
தேர்தலிலே நிற்காத நிர்மலா சீதாராமன், என்னை பற்றியோ 9 முறை தேர்தலை சந்தித்த மாண்புமிகு நிதியமைச்சரை பற்றியோ விமர்சனம் செய்வது கேலிக்கூத்தாக இருக்கிறது.
காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் பாகங்கள் என்று கருதப்பட்ட துகள்களை தேடும் முயற்சியில் 2 நாளாக இன்றும் பலன் கிடைக்கவில்லை என்பது குறித்த செய்தி. இலங்கையின் வடமாகாணத்தில் மனித உரிமை பிரச்சனைகளை முன்னிறுத்தி நடந்த ஆர்ப்பாட்டங்கள் பற்றிய செய்தி.
விஷயம் என்ன நடந்தது, 6 காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது, இதெல்லாம் பாரதத்துக்கு ஒரு சர்வதேச விசாரணை இன்றியமையாததாக இருக்கிறது.
இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 2 மாணவர் குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் குறித்த செய்தி ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் குமார் ராமலிங்கம், விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
ரஷ்யாவுடன் கிரைமியாவை முறைப்படி இணைக்கும் சட்டத்தை ரஷ்ய அதிபர் புட்டின் இன்று கைச்சாத்திட்டுள்ளார். இது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்று சட்டத்தில் கையொப்பமிட்ட அவர் தெரிவித்தார். அதே சமயம் மேற்கத்திய நாடுகள் அறிவித்துள்ள தடைகளுக்கு பதிலடியாக தாங்கள் எதனையும் செய்யப்போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைனுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் இன்னும் நெருக்கமான பொருளாதார உறவு வேண்டும் என்ற ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று எரிபொருள் தேவைக்காக ரஷ்யாவை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கின்றது. முன்னதாக யுக்ரைன் தொடர்பாக ரஷ்யாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையில் பதட்டமான சூழ்நிலையில் இருந்து வரும் நிலையில் பால்டிக் மற்றும் போலந்து பகுதியில் ரோந்து மேற்கொண்டு வரும் நேட்டோ படைகளுக்கு ஆதரவாக போர் விமானங்களை அனுப்ப தயாராக இருப்பதாக பிரான்ஸ் அறிவித்திருக்கின்றது.
துருக்கியில் சமூக இணையதளமான ட்விட்டர் மீது துருக்கிய பிரதமர் எர்டோகன் விதித்த தடைக்கு துருக்கிய அதிபர் அப்துல்லா குல் சவால் விடுத்திருக்கிறார். ட்விட்டர் சமூக இணையதள சேவையை முற்றாக முடிவிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்று அதிபர் குல் ட்விட்டர் மூலம் கருத்து வெளியிட்டிருக்கிறார். ஒரு தனிப்பட்ட இணையதளத்தின் பக்கங்கள் ஒருவரது தனிப்பட்ட சுய உரிமையை மீறியிருக்கின்றன என்று ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் மட்டுமே அந்த இணையதள பக்கங்கள் தடை செய்யப்படலாம் என்று அதிபர் குல் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிரதமர் எர்டோகன் பற்றிய ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அவருடைய தனிப்பட்ட உரையாடல்கள் என்று கருதப்படும் சில உரையாடல்களையும் பரப்ப ட்விட்டர் தளம் பயன்படுத்தப்பட்டதால் ட்விட்டரை துருக்கிய விட்டே தாம் அழித்துவிடப் போவதாக பிரதமர் எர்டோகன் உறுதியளித்திருக்கிறார். துருக்கியில் ட்விட்டர் மிகவும் பிரபலமாக இருப்பதால் பிரதமரின் தடையையும் மீறி துருக்கிய மக்கள் பலர் ட்விட்டர் மூலம் செய்திகளை அறிந்து கொள்கிறார்கள்.
பிரான்ஸ் நாட்டின் நீதித்துறையானது கிழக்கு ஜெர்மனியின் ஸ்டாசி ரகசிய போலீஸ் அமைப்பு போல இருக்கின்றது என்று முன்னாள் அதிபர் நிக்கோலா சர்கோசி கூறியிருக்கின்றார். இவருடைய கருத்து பிரான்சில் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கின்றது. லா ஃபெகரா செய்தித்தாளில் அவர் எழுதியிருக்கின்ற கடிதத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு தான் பலிகடா ஆகிவிட்டதாக கூறியிருக்கின்றார். நிக்கோலா சர்கோசி அவருடைய வக்கீலுடன் தொலைபேசிகளில் பேசுவதை ஒட்டு கேட்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். நிக்கோலா சர்கோசி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை நீதிபதிகள் விசாரித்து வருகின்றனர். சர்கோசி அவர்களின் கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்ற பிரான்ஸ் அதிபர் ஹோலந்தே இந்த கருத்துக்கள் ஏற்க முடியாதவை என்று தெரிவித்திருக்கின்றார்.
பெண்களின் பிறப்பு உறுப்பு சிதைக்கப்படும் குற்றத்திற்கான முதலாவது வழக்குகள் இப்போது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக பிரிட்டன் அறிவித்திருக்கிறது. லண்டன் மருத்துவமனை ஒன்றில் குழந்தை ஒன்றை பிரசவித்த பெண்ணின் மீது இந்த பிறப்பு உறுப்பு சிதைப்பு மருத்துவ நடவடிக்கை மேற்கொண்டதாக மருத்துவர் தனுன் தர்மசேன மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சிதைப்பு நடவடிக்கையை டாக்டர் தர்மசேன மேற்கொள்ள அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக ஹசன் முகமது என்ற இன்னொருவர் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களின் பிறப்பு உறுப்பு சிதைத்தல் என்பது பிரிட்டனில் தண்டனைக்குரிய குற்றமாக 1985 ஆண்டு தொடக்கமே இருந்தாலும் கூட குற்றஞ்சாட்டப்படும் முதலாவது சந்தேக நபர்கள் இவர்கள்தான்.
இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் பணி 2 நாளாக முடிவுற்றுள்ளது. ஆனால் விமானத்தின் பாகங்கள் எதுவும் சிக்கவில்லை. தேடுதலின் போது காலநிலை சற்று முன்னேறி இருந்ததாக ஆஸ்திரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகத்தில் எளிதில் எட்ட முடியாத பகுதிதான் தேடுதல் நடைபெறும் இடம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட் தெரிவித்திருக்கின்றார்.
We just don't know, but we owe it
விமான பாகங்கள் கிடைத்தால் அவற்றை கட்டாயம் கண்டுபிடித்து விடுவோம் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக தாங்கள் இதனை கட்டாயம் செய்வோம் என்றும் அவர் கூறினார். தேடுதல் நடவடிக்கைக்கு சீனா மற்றும் இதர நாடுகள் விமானங்கள் கப்பல்கள் போன்றவற்றை அனுப்புவதால் தேடுதல் நடவடிக்கையானது வலுப்பெற்று வருகின்றது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் ஒரு இந்திய குறிப்பு. இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலில் இந்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இம்முறை தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கியிருக்கிறார். அவரது சொந்த தொகுதியான சிவகங்கை தொகுதியில் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த முடிவை எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு என்று வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் குறித்த பாரதிய ஜனதா கட்சியின் விமர்சனம் குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் தோல்வியை சந்திக்க நேரிடும் என்பதால் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் போட்டியிடவில்லை என பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் பேச்சாளர் நிர்மலா சீதாராமன் இன்று வெள்ளிக்கிழமை புதுடெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது, மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டால் அவருக்கு தோல்வி உறுதி என்பதால் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிவிட்டார் என்றார். இந்தியாவில் மத்திய நிதியமைச்சராக அவர் மேற்கொண்ட தவறான நடவடிக்கைகள் மற்றும் அவரது தவறான கொள்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அவர் அப்போது குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதுகுறித்து நிர்மலா சீதாராமன் பேசிய போது, பணத்தின் மதிப்பீடு குறைந்துள்ளது போல் அவரது செல்வாக்கும் காங்கிரஸ் கட்சி மீதான மக்களின் நம்பிக்கையும் குறைந்துள்ளது என்பதால் மட்டும் தேர்தலை சந்திக்க அவர் தயக்கம் காட்டுவதாக விமர்சனம் செய்தார். நேற்று வியாழக்கிழமை காங்கிரஸ் கட்சியின் தலைமை வெளியிட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பெயர் பட்டியலில் தமிழகத்தின் 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. இதில் சிவகங்கை தொகுதியில் பலமுறை போட்டியிட்டு வென்று வந்துள்ள அக்கட்சியின் தற்போதைய மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தின் பெயர் இடம்பெறவில்லை. அவருக்கு பதிலாக அந்த தொகுதியில் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரத்தின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து பல்வேறு தரப்பிலும் பலவிதமான விமர்சனங்கள் வெளியாகி வரும் சூழலில் அனைத்து விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் கார்த்திக் சிதம்பரம் மறுப்பு தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியில் வாரிசு அரசியலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறப்படும் விமர்சனங்களை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் கூறினார் கார்த்திக் சிதம்பரம். மேலும் இதுகுறித்து அவர் பேசிய போது, இந்த சிவகங்கை தொகுதியில் எனது தந்தை 9 முறை போட்டியிட்டுள்ளார். அதில் 7 முறை மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் வென்றுள்ள போதும் 2 முறை தோற்றுள்ளார் என்பதால் தற்போது மட்டும் தோல்வி பயம் கொண்டு போட்டியிடவில்லை என்ற குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்ள முடியாது என்றார். இந்த முறை கார்த்திக் சிதம்பரத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள வாய்ப்பு குறித்து அவர் பேசிய போது, காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக பல தேர்தல்களை அவர் சந்தித்துள்ளதாகவும் அதில் வெற்றி தோல்வி என இரண்டையும் கண்டு அவர் கலங்கியதில்லை என்றும், அதைப்போல் இந்த முறையும் போட்டியின் இறுதி முடிவை பற்றி கவலை இல்லாமல் போட்டியின் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய அவரிடம் பாரதிய ஜனதா கட்சியின் பேச்சாளர் நிர்மலா சீதாராமனின் குற்றச்சாட்டை முன்வைத்து கேள்வி எழுப்பிய போது,
தேர்தலிலே நிக்காத நிர்மலா சீதாராமன் என்னை பற்றியோ 9 முறை தேர்தலை சந்தித்த
இந்தியாவுடைய நிதி அமைச்சரா ப. சிதம்பரம் அவர்கள் செயல்பட்ட திறன் குறித்தும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன?
உலக பொருளாதாரம் ஒரு சிக்கலான நிலையில் இருக்கும் பொழுது கூட இந்திய பொருளாதாரத்தை ஐக்கிய முற்போக்கு அரசு நிமிர்த்தி நிறுத்தியது. இந்தியாவிலே எந்த வங்கியும் திவாலாகவில்லை. இதிலிருந்தே இந்திய பொருளாதாரம் கொஞ்சம் வளர்ச்சி குறைந்திருந்தாலும் வளர்ச்சி அடைந்தது. அது அடிப்படை பொருளாதாரம் தெரியாமல் தேர்தலில் நிற்காமல் ஒரு விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக போலி விமர்சனத்தை திருமதி சீதாராமன் அவர்கள் செய்கிறார்கள்.
காங்கிரஸ் தமிழகத்துல வந்து எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காம சிக்கலான சூழ்நிலையில இருக்கும் போது நீங்க வந்து தேர்தலை சந்திக்கிறத வந்து எப்படி பாக்குறீங்க?
அதிமுகவுக்கும் எந்த கூட்டணி கட்சியும் கிடையாது. திமுகவுக்கு எந்த தேசிய கட்சியும் கூட்டணி இல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆல்பபெட் சூப் தான் கூட்டணியா இருக்குது. அந்த நிலையில எல்லோருமே அவர்களுடைய பலத்தை தனியாக தான் தனிமையில தான் நின்று போட்டியிடுகிறார்கள். அதனால அந்த ஒரு 5 முறை போட்டி வரும்பொழுது என்னை பொறுத்தவரை காங்கிரசுக்கும் சில பல தொகுதிகளிலே வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறது என்றுதான் நினைப்பேன்.
காங்கிரசுக்கு இந்த முறை தேர்தல்ல வலு சேர்க்கிற விஷயங்கள்லாம் வந்து நீங்க எதெல்லாம் கருதுறீங்க? ஓட்டுகள் பெறுறது,
அடிப்படை மக்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், விவசாய கடன் ரத்து, கல்வி கடன் ஆகிய திட்டங்கள் அடிப்படை மக்களுக்கு சென்று அடைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கும் ஒரு சந்தர்ப்பவாத ஜாதி கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு டெல்லிக்கு சென்றால் அங்கு அரசாங்கத்திலே பங்கேற்கக்கூடிய மனப்பான்மை இல்லாத போக்கு, இதையெல்லாம் வைத்துதான் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும்.
தமிழகத்துல வந்து முக்கியமான பிரச்சனையா இலங்கை தமிழர்கள் விவகாரம், மீனவர்கள் விவகாரம் மற்றும் 2G, இந்த மூணும் இருக்கு. இதை வந்து மக்கள் கிட்ட இதை எப்படி நீங்க வந்து எதிர்கொள்ள போறீங்க?
இது ஒரு பொய் பிரச்சாரம், காங்கிரஸ் மீது அவதூறாக வைக்கப்படும் பொய் பிரச்சாரம். இதை நாங்கள் முறியடிப்போம். இந்த தேர்தலிலே மையமாக இருக்க வேண்டிய முதல் பிரச்சனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட 3 ஆண்டு செயல்பாடுதான். என்னை பொறுத்தவரை அவர்கள் டாஸ்மாக் கடைகளை தவிர, டாஸ்மாக் மது கடைகளை தவிர வேற எந்த எதையும் திறக்கவில்லை. அதைதான் நாங்கள் மையமாக வைத்து பிரச்சாரம் செய்வோம்
என்றார் காங்கிரஸ் கட்சியின் மக்களவைத் தேர்தலுக்கான சிவகங்கை தொகுதி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இனி பன்னாட்டு குறிப்புகள். காணாமல் போன மலேசிய விமானத்தின் உடைந்து போன பாகங்கள் என்று கருதப்படும் துகள்கள் இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் மிதந்ததாக வந்த ஆஸ்திரேலிய அரசு செய்திகளை அடுத்து அந்த பாகங்களை தேடும் வேட்டை இன்று 2வது நாளாக வெற்றி ஏதுமின்றி முடிந்திருக்கிறது என்பதை செய்தி அறிக்கையிலேயே கேட்டோம். இது குறித்த மேலதிக பிபிசி தகவல்களை தருகிறார் குமார் ராமலிங்கம்.
காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தை தெற்கு இந்திய பெருங்கடலில் சர்வதேச நாடுகள் தேடி வருகின்றன. 5 இராணுவ மற்றும் போக்குவரத்து விமானங்கள் இந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றன. 2வது நாள் முடிவிலும் எந்த விமானப் பொருட்களும் கிடைக்கவில்லை. மீண்டும் சனிக்கிழமையன்று தேடுதல் தொடர்ந்து இடம்பெறும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. முன்னதாக வியாழக்கிழமையன்று இடம்பெற்ற தேடுதல் நடவடிக்கை மோசமான காலநிலையால் பாதிக்கப்பட்டது. உலகத்திலேயே அவ்வளவு எளிதில் எட்ட முடியாத இடத்தில் இருக்கும் அந்த பகுதியில் விமானத்தை தேடி வருவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட் தெரிவித்திருக்கின்றார்.
We've been throwing everything we've got at that area to try to learn more about what this debris might be.
கடலில் மிதந்ததாக கூறப்படும் பொருட்களை ஆஸ்திரேலிய செய்மதிகள் கண்டுபிடித்தன. அந்த பொருட்களை ஆராய்வதற்காக ராயல் ஆஸ்திரேலியன் விமானப்படையைச் சேர்ந்த 3 ஒரையான் விமானங்கள் உட்பட 4 விமானங்கள் அங்கு சென்றுள்ளன என்று ஆஸ்திரேலிய கடல் போக்குவரத்து பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த தேடுதல் நடவடிக்கையில் பம்பார்டியர் குளோபல் எக்ஸ்பிரஸ் என்ற போக்குவரத்து விமானமும் ஈடுபட்டு இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவின் பர்த் நகரத்திற்கு தென்மேற்காக உள்ள 23,000 சதுர கிலோமீட்டர் பகுதியை இந்த விமானங்கள் தேடி வருகின்றன. நிலப்பரப்பிலிருந்து மிகவும் தொலைவில் இருப்பதால் ஒவ்வொரு விமானமும் 2 மணி நேரத்திற்கு மேலாக தேடுதலில் ஈடுபட முடியவில்லை. அந்த பகுதியில் இருக்கும் நார்வே நாட்டு போக்குவரத்து கப்பல் ஒன்று வியாழக்கிழமை முதல் தேடுதலில் ஈடுபட்டு வருகின்றது. இப்போது மற்றொரு போக்குவரத்து கப்பலும் அங்கே சென்று கொண்டிருக்கின்றது. அதேபோன்று மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய ஆஸ்திரேலிய கடற்படை கப்பல் ஒன்றும் அங்கு சென்று கொண்டிருக்கின்றது. முதன்முதலாக அந்த பகுதிக்கு சென்று தேடுதலில் ஈடுபட்டுவிட்டு திரும்பிய ஆஸ்திரேலிய விமானப்படையின் ஒரையான் விமானத்தின் கேப்டன் அந்த பகுதியில் மிக மிக மோசமான காலநிலை நிலவுவதாகவும் பெரும் காற்றும் ஆக்ரோஷமான கடல் அலைகளும் அங்கு காணப்படுவதாக கூறியிருக்கின்றார். 2வது நாள் தேடுதலின் போது காலநிலை சற்று தணிந்து காணப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையே மலேசிய அதிகாரிகளை தாங்கள் நம்ப போவதில்லை என்றும், ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து பொய்யான தகவலை தருவதாகவும் பயணித்தவர்களின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
செய்தியை வழங்கியவர் குமார் ராமலிங்கம். இந்திய அரசும் இந்த தேடுதல் வேட்டையில் தனது கடற்படை மற்றும் விமானப்படையை ஈடுபடுத்தியிருப்பதாக கூறியிருக்கிறது. இது குறித்த தகவல்களை தருகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
காணாமல் போன மலேசிய விமானமான MH-370 தேடி வரும் பணியில் இந்திய கடற்படையின் 4 இராணுவ கப்பல்கள் ஈடுபட்டு வருவதாக இன்று வெளியிடப்பட்டுள்ள இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல்கள் INS சத்புரா, INS சஹ்யத்ரி, INS சர்யு மற்றும் INS பட்டிமால் ஆகியவை வங்காள பெருங்கடல், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் தீவுகளின் மேற்கு பகுதிகளில் தேடுதலில் ஈடுபட்டு வருவதாகவும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடல்பரப்பில் நடைபெற்று வரும் இந்த தேடுதலுடன் ஒருங்கிணைத்து வானிலும் தேடல்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. P-88 விமானம், இந்திய விமானப்படையின் C-130J விமானம் மற்றும் ஒரு ட்ரோனியர் விமானம் ஆகியவை இந்த தேடல்களில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த விமானங்களுடன் சேர்த்து ஒரு P-81 விமானமும் ஒரு C-130J விமானமும் தேடுதலுக்காக மலேசியாவில் பயன்படுத்தப்படுகிறது. இன்று மதியம் நண்பகலிலிருந்து இந்த விமானங்கள் சர்வதேச தேடல் படையுடன் சேர்ந்து செயல்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் உள்ள மலேசியாவின் கடல் சார்ந்த செயல்பாடுகள் மையம் மூலம் மலேசிய அரச கடற்படை மற்றும் விமானப்படையுடன் ஒருங்கிணைத்து இந்த விமான தேடுதல் பணியில் இந்தியா ஈடுபட்டு வருவதாகவும் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது.
செய்தியை வழங்கியவர் சங்கீதா. பிரிட்டனில் இருக்கக்கூடிய போர்க்குற்றவாளிகளின் அதிகாரப்பூர்வமான எண்ணிக்கை உண்மையான எண்ணிக்கையை விட மிகவும் குறைவானதாக இருக்கலாம் என்று பிரிட்டனின் எல்லை பாதுகாப்பு படையின் முன்னாள் தலைவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த பிபிசி செய்தியை தருகிறார் சீவகன்.
பிரிட்டனில் இருக்கக்கூடிய போர்க்குற்றவாளிகளின் அதிகாரப்பூர்வமான எண்ணிக்கை உண்மையான எண்ணிக்கையை விட மிகவும் குறைவானதாக இருக்கலாம் என்று பிரிட்டனின் குடிவரவு விடயங்களை கையாளுகின்ற எல்லை பாதுகாப்பு படையின் முன்னாள் தலைவர் கூறியிருக்கின்றார். பிரிட்டனில் இருக்கக்கூடிய போர்க்குற்றவாளிகளின் உண்மையான எண்ணிக்கையை அறிவதற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த முக்கியத்துவம் அந்த விவகாரத்துக்கு கொடுக்கப்படுவதில்லை என்றும் அவர் கூறினார். பிரிட்டிஷ் எல்லை பாதுகாப்பு படையின் முன்னாள் தலைமை இயக்குநரான பிரையன் மோர் அவர்கள் பிபிசியின் ரேடியோ 4 வானொலிக்கு பேசுகையில், தமது போர்க்குற்ற நடவடிக்கைகள் குறித்து எவராவது தாமாகவே தகவல்களை தந்தால் மாத்திரமே அவற்றை அதிகாரப்பூர்வ தகவல்களில் பிரிட்டிஷ் அரசாங்கம் சேர்த்துக் கொள்வதாக கூறியிருக்கின்றார். இருப்பினும் பிரிட்டனுக்கு வருபவர்களை சோதனை செய்யும் முறைகளை தாம் தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக உள்துறை அலுவலகம் கூறியிருக்கின்றது. பல்வேறு காரணங்களுக்காக பிரிட்டனில் போர்க்குற்றவாளிகளின் எண்ணிக்கை குறைத்து மதிப்பிடப்படுவதாக பிரையன் மோர் கூறுகின்றார்.
Those are the people who self-refer, who self-declare. They approach our authorities to say, I was involved in some dreadful things abroad. I can't go back there now because I'll be persecuted.
தாமாகவே முன்வந்து தகவல்களை தருபவர்களின் தரவுகள் தான் பதியப்படுகின்றன. நான் சில மோசமான பயங்கரமான விஷயங்களில் சம்பந்தப்பட்டதால் எனது நாட்டில் எனக்கு ஆபத்து இருக்கின்றது என்று கூறி எவராவது தஞ்சம் கூறினார், அவர் குறித்த தகவல்கள் அறியப்படுகின்றன. ஆனால் எல்லோரும் தாம் செய்த போர்க்குற்றங்களை முழுமையாக சொல்வதில்லை என்பதால் எமது தரவுகள் பொருந்துவதில்லை. இரண்டாவதாக, போர்க்குற்றம் என்பது பெரிய அளவில் நடத்தப்படுகின்றது. சிறிய நிலையில் இருக்கும் சிப்பாய்கள், சிறைக்காவலர்கள், போலீஸ்காரர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள் என பல தரப்பினரும் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக போர்க்குற்றங்களை செய்து வருகிறார்கள். வைத்துக் கொள்ளுங்கள், பல லட்சக்கணக்கானோர் இப்படியான போர்க்குற்றங்களில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதனால் இம்மால் உண்மையான எண்ணிக்கையை பெற முடியாமல் போகின்றது. மூன்றாவது விஷயமாக, இது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுகளை எடுத்துக்கொண்டால், இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் கூறியதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வேறு ஆக்களும் எனக்கு கூறியிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு ஆய்வில் இங்கு வந்த ஒரு சிப்பாய், நான் சில மோசமான விஷயங்களில் ஈடுபட்டேன், என்னால் ஊருக்கு போக முடியாது என்று கூறினார். ஆனால் அவர் விசாரணை முடிந்து வீதியில் இறங்கி சென்ற பொழுது இருவர் அவரை தாக்கினார்கள், ஒருவர் அவரை கத்தியால் குத்திவிட்டார். என்ன விஷயம் என்று கேட்டால், அவர் தங்கள் நாட்டைச் சேர்ந்த சிப்பாய் என்றவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்படியாக வெளியிலும் இது குறித்த தகவல்கள் பரவி இருக்கின்றன. இவை ஒரு கட்டுப்பாட்டில் இல்லை என்றார் பிரையன் மோர். பிரிட்டனில் சித்திரவதைகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார குழு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்ற பிரையன் மோர் அவர்கள், பிரிட்டனின் போர்க்குற்றவாளிகள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்பது குறித்து அறிவதற்கு ஒரு தெளிவான யுக்தி கிடையாது என்று கூறியிருக்கின்றார்.
No, there's a very excellent team at the Home Office who researches these people and comes to a decision based on the serious reasons for considering those.
உள்துறை அலுவலகத்தில் உண்மையான போர்க்குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை அகதிகளுக்கான சாசனத்தில் இருந்து விலக்கி வைக்க மிகவும் சிறப்பான குழு இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு அவர்களது சொந்த நாட்டில் உயிராபத்து இருக்குமானால் அங்கு அவர்களை நாம் திருப்பி அனுப்ப முடியாது. ஆனால் எம்மிடம் எத்தனை போர்க்குற்றவாளிகள் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு எம்மிடம் ஒரு சரியான யுக்தி, ஒரு திட்டம் கிடையாது. இது குறித்து நாம் மக்களிடம் தகவல்களை பெற வேண்டும். அதேவேளை எமது அரசாங்கமும் இது குறித்து ஒரு சரியான திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றார் பிரையன் மோர். கடந்த ஆண்டில் பிரிட்டிஷ் உள்துறை அலுவலகம் பிரிட்டனில் அரசியல் தஞ்சம் கோரியவர்களில் 115 போர்க்குற்றவாளிகளை அடையாளம் கண்டிருக்கின்றது. ஆனால் இந்த எண்ணிக்கை மிகவும் குறைவானது என்று கூறுகின்ற பிரையன் மோர் அவர்கள், போர்க்குற்றத்தால் பாதிக்கப்பட்டு பிரிட்டனில் தஞ்சம் கோருபவர்களிடம் இது குறித்த சாட்சியங்களை அரசாங்கம் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறுகின்றார். பிரிட்டனில் போர்க்குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டவர்களில் ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், லிபியா, ருவண்டா, செர்பியா, இலங்கை ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அடங்குகின்றார்கள். 2012 ஜனவரி முதல் 2013 ஏப்ரல் வரையில் 800 தஞ்சக்கோரிகள் போர்க்குற்றவாளிகளாக அல்லது மனிதகுலத்துக்கு எதிரான குற்றவாளிகளாக இருக்கலாம் என்ற சந்தேகம் உள்துறை அலுவலகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது. 2005 முதல் 2012 வரையிலான காலப்பகுதியில் 700 போர்க்குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள்.
பன்னாட்டு கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கே அவர்கள் தன்னை இலங்கை அரசாங்க உளவு பிரிவினர் கண்காணித்து வருவதாக குற்றம் சாட்டியதற்கு இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அலுவலகம் பதிலளித்திருக்கிறது. இதுகுறித்து இலங்கை ஜனாதிபதியின் தமிழ் ஊடகங்கள் மற்றும் தமிழ் விவகார இணைப்பாளரான ஆர் சிவராசா அவர்களை கேட்டார் சீவகன்.
நேற்று முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்த கடிதத்தில் தன்னை புலனாய்வுத்துறையினர் பின்தொடர்வதாக ஒரு பாரிய குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார். எனவே இன்று ஜனாதிபதி அதற்கு அனுப்பியுள்ள பதில் கடிதத்தில் அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முற்றுமுழுதாக நிராகரித்துள்ளார். ஏனென்றால் இவை அடிப்படையற்ற, எதுவித ஆதாரங்களும் முன்வைக்கப்படாமல் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்றுதான் ஜனாதிபதியின் செயலாளர் திரு லலித் வீரதுங்க அவர்கள் முன்னாள் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள்.
ஆனால் தனது குற்றச்சாட்டில் சந்திரிகா பண்டார நாயக குமாரதுங்க அவர்கள் இலங்கை ஜனாதிபதி மற்றும் அவருடைய தம்பியாரான பாதுகாப்புச் செயலர் ஆகியோரின் கண்காணிப்பின் கீழ் இயங்குகின்ற உளவுப் பிரிவினரே, அவருடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் செயற்படுகின்ற உளவுப் பிரிவினரே தன்னை உளவு பார்ப்பதாக கூறியிருந்தாரே.
ஆமாம், இந்த கடிதத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் அவர்கள் இரண்டு விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். ஒன்று, முதலில் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் கூறிய விடயங்களுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு அவர் தான் ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு செல்லும் போது புலனாய்வாளர்கள் பின்தொடர்ந்ததாக கூறுகின்றார். ஆனால் அதன் விவரங்கள் எங்கே எப்படி எந்த திகதியில் நடந்தன என்பன சம்பந்தமான எதுவித தகவல்களும் குறிப்பிடப்படவில்லை. எனவே சற்று ஊகங்களை வைத்துக் கொண்டு இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க வேண்டாம், ஆதாரங்களுடன் அந்த தகவல்களை தாருங்கள் என்றுதான் ஜனாதிபதியின் செயலாளர் அவர்கள் இந்த அனுப்பியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தி குறிப்பிட்டு கேட்டுள்ளார்.
செய்தியை வழங்கியவர் சீவகன். இலங்கையின் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே நடந்த மோதல்களில் பல மாணவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் விடுதியொன்றில் தமிழ் சிங்கள மாணவர்களுக்கிடையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற மோதலில் 10 மாணவர்கள் காயமடைந்துள்ளார்கள். இம்மாணவர்களில் 7 பேர் தமிழ் மாணவர்கள் என்றும் 3 பேர் சிங்கள மாணவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சில நாட்களுக்கு முன்பு கூடைப்பந்தாட்டத்தின் போது ஏற்பட்ட சம்பவம் ஒன்றின் எதிரொலியாக தமிழ் சிங்கள மாணவர்களுக்கிடையில் முறுகல் நிலை இருந்ததாக கூறப்படுகின்றது. இதற்கு நிர்வாகத்தினால் சுமூகமான தீர்வு காணப்பட்டு சில மணி நேரத்துக்குள் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறுகின்றார் காயமடைந்த PS சஜேந்திரா. சஜேந்திரா,
நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று செலிப்ரேட், நாங்கள் எங்களோட ரூமில் செலிப்ரேட் பண்ணிட்டு சிங்களிஷ் 4 பேர் வந்து மது போதையில் வந்து எங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளி நெஞ்சை பிடிச்சி தள்ளி அடி இது செஞ்சாங்க. அப்புறம் நாங்கள் வார்டன்ட்டு அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணோம். அப்போ வார்டன் அது சம்மந்தமாக அவங்க செஞ்சது பிள்ளை தான் லெட்டர் எழுதிதாங்க அப்படின்னு சொல்லி வார்டன் கேட்டாங்க. 4 பேர் 6ன்றதை அவங்க வர மறுத்துட்டாங்க. அப்போ நான் வந்து அவடத்தை அடையாளம் காட்டினேன். அதுக்கு பிறகு வந்து ஒரு எப்படி ஒரு 2 மணி அந்த டெண்டர் அந்த அதிகாலையில் திடீரெண்டு பெரிய கல்லுகளாலையும் கம்புகளாலையும் ஹாஸ்டல் ஃபுல்லாக அடிச்சு கூட்டியிருந்த கதவு எங்களோட ஹோஸ்டல் கதவு அதெல்லாம் உடச்சி வந்து உள்ளுக்கும் எல்லாருக்கும் அடி சரியான எனக்கெல்லாம் இந்த கத்தியால் கையில் இருந்த பட்டு இனி அயன் பாக்ஸால் அடிச்சு அயன் பாக்ஸ் உடஞ்சி வாளியால் அடிச்சு கத்தி இரும்பு கம்புகள் பெட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் அடிச்சு அவங்க தான்.
ஆனால் இந்த சம்பவம் தமிழ் மாணவர்களின் திட்டமிட்ட செயல் என்றுதான் கூற வேண்டும் என்கின்றார் காயமடைந்த சிங்கள மாணவன் அஜந்த டி
பத்திரன்.
தமிழ் மாணவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காகவே சிங்கள மாணவர்களை தாக்கினார்கள் என்றும் இதற்கு கனிஷ்ட மாணவர்களை சிரேஷ்ட மாணவர்களை துண்டியிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பந்தாரமலை வளாகத்தின் இன்றைய நிலவரத்தை பொறுத்தவரை அங்கு ஒருவித பதட்டமான நிலை காணப்பட்டது. விரிவுரைகள் நடைபெறவில்லை என்றாலும் மாலையில் இயல்பு நிலைக்கு திரும்பி உள்ளதாக கூறுகின்றார் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் கலாநிதி கிருஷ்ணன் கோவிந்தராஜா.
2 மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களை சகல கல்வி நாடுகளிலிருந்தும் மற்றும் விடுதிகள் வசதியிலிருந்தும் நிறுத்தி வைத்துள்ளோம். அத்தோடு போலீசாருக்கும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளோம். அவர்கள் அங்கு வந்தால் அவர்களை கைது செய்யும்படி. ஒரு மாணவனை ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க எதிராக போலீஸ்ல, மற்ற மாணவனை அரெஸ்ட் பண்ணுவதற்கான முயற்சியை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். நிறுத்தி வைக்கப்பட்ட மாணவர்கள் இருவரும் சிங்கள மாணவன் சொல்வதை விட குற்றம் இருந்த மாணவர்கள் என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் சம்பந்தப்பட்ட தமிழ் மாணவர்கள் சிங்கள மாணவர்கள் இருந்தாலும் இது ஒரு சீனியர் மாணவர்கள் ஜூனியர் மாணவர்கள் என்ற அடிப்படையில் தான்
என்று தெரிவித்த அவரிடம் தமிழ் மாணவர்களினால் 3 கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது.
முதலாவது கோரிக்கை அவர் சம்பந்தப்பட்ட தண்டனை வழங்க வேண்டும். இரண்டாவது கோரிக்கை 2ம் 3ம் வாரம் சேர்ந்த சிங்கள மாணவர்களை விடுதலை பெற்று உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அப்படி வழங்குவதாக இருந்தால் 2 மாணவர்களுக்கும் வழங்குங்கள், அப்படி இல்லை என்றால் அவர்களையும் வெளியேற்ற சொல்லி நான் அவர்களிடம் சொன்னேன். உடனடியாக அதை செய்ய முடியாது, அதற்கு கால அவகாசம் தேவை என்றும் அந்த அடிப்படையில் அவர்கள் அதை செய்யாவிடில் தாங்கள் 2 வாரங்களுக்கு தொடர்ந்து வகுப்புகளை பரிசீலிக்க போவதாக அறிவித்துள்ளார்கள். மூன்றாவது பொலிஸ் நேம் சம்பந்தமாக அவர்கள் கோரிக்கை முன்வைத்த போது நாங்கள் தெளிவாக சொன்னோம், அது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அமைச்சுக்களுக்கு இடையில் தீர்க்கப்பட வேண்டியது. இப்போதைய உள்ள பிரச்சனை மாணவர்கள் பிரச்சனை, அதை முதலில் தீர்த்துக் கொள்வோம், மற்ற போலீஸ் நிலையத்தை அகற்றுவதை படிப்படியாக செய்வோம் என்று சொன்னாலும் மாணவர் ஓரளவுக்கு ஒத்துக்கொண்டார்கள்
என்று கூறிய துணைவேந்தர் கலாநிதி கிருஷ்ணன் கோவிந்தராஜா, எதிர்வரும் திங்கட்கிழமை மாணவர்களை வளமை நிலைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்றும் நம்பிக்கையும் வெளியிட்டார்.
மட்டக்களப்பிலிருந்து நம்முடைய செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் வடமாகாணத்தின் மன்னார் நகரில் ஜெனிவா ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கை போரில் நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்த சர்வதேச விசாரணையை கோரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் வவுனியாவில் உள்ள நம்முடைய செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் நடைபெற்றதும் நடைபெற்று கொண்டிருப்பதுமாக சொல்லப்படுகின்ற இன அழிப்பு மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை கோரி இன்று மன்னாரில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து இதற்கான அழைப்பை விடுத்திருந்தன. மன்னார் ஆயர் ராயப்ப ஜோசப் அவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், ஜனநாயக மக்கள் முன்னணியின் முக்கியஸ்தர்களும், அருட்தந்தையர், அருட் சகோதரிகள், காணாமல் போனோரின் உறவுகள், பொதுமக்கள் என பலதரப்பட்டவர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர்.
சர்வதேச விசாரணை தேவை என்பதை வலியுறுத்தவும் நம்முடைய மண்ணிலேயே காணாமல் போயிருந்த மனித புதகுழியினுடைய முடிவு என்ன என்று நாங்கள் கேட்கவும், காணாமல் போனவர்களை பற்றி நாங்கள் விசாரிக்க எங்களுடைய குரலை எழுப்பவும் தான் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். சிறப்பாக இந்த சர்வதேச விசாரணையுடைய தேவையை பற்றி இதெல்லாம் வெளியே வரும், இதெல்லாம் வெளியே வரும். சர்வதேச புதகுழியினுடைய விஷயம் என்ன நடந்தது, ஆறு மற்றது காணா போனவர்களுக்கு என்ன நடந்தது, இதெல்லாம் பாரதத்துக்கு ஒரு சர்வதேச விசாரணை இன்றியமையாததாக இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் உயிரையும் பணையம் வச்சு நாங்கள் இதை அழுத்தத்தோடு சொல்ல வேண்டும் என்றதை நான் எல்லா மக்களையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்
என இந்த கவனஈர்ப்பு போராட்டம் குறித்து மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்,
இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு உலக நாடுகள் இலங்கை அரசாங்கத்தை கோரியது, இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், நீங்கள் யுத்தத்தில் வென்றிருக்கிறீர்கள், ஆகவே ஒரு மனிதாபிமானத்தோடு ஒரு பெரிய உள்ளத்தோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்படுமாக இருந்தால் இந்த நாடு மிகவும் வேகமாக முன்னேறும் என்று கூறினார்கள். ஆனால்
சர்வதேச விசாரணையை தாங்கள் கோருவதாக கூறினார். முஸ்லிம் மக்களும் தம் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கி இருப்பதாக இங்கு உரையாற்றிய வடமாகாண சபை உறுப்பினர் அஸ்மின் அவர்கள் குறிப்பிட்டார்.
முஸ்லிம் சமூகமும் தன் மீது நிகழ்த்தப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஜெனீவாவிலே தன்னுடைய ஒரு கடிதத்தின் மூலம் முஸ்லிம்களுடைய பிரச்சனையை அங்கே அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மிகுந்த தாக்கத்தை செலுத்துகின்ற சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராக இலங்கையில் நடைபெறுகின்ற போராட்டங்களை வலுச்சேர்க்கின்ற ஒரு விடயமாக அது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் சிறுக சிறுக இந்த சிறுபான்மை சமூகங்களுக்கிடையிலான நெருக்கமும் உடன்பாடும் எட்டப்பட வேண்டும்
என்றார் வடமாகாண சபை உறுப்பினர் அஸ்மீன் அவர்கள். இதேவேளை 6 மாதங்களுக்கு முன்னர் வடமாகாண சபை தேர்தலில் வாக்களிப்பதற்காக வவுனியாவில் இருந்து சொந்த ஊராகிய யாழ்ப்பாணத்திற்கு சென்றபோது ஆசிரியர் கார்த்திகேசன் நிருபன் அவர்கள் காணாமல் போனது தொடர்பிலும் அவருடைய மரணம் தொடர்பிலும் காவல்துறையினர் உரிய துரித விசாரணைகள் நடத்த வேண்டும் என கோரி யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கை ஆசிரியர் சங்கம் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. காவல்துறையினர் ஆசிரியர் நிருபனின் மரணம் தொடர்பில் விசாரணைகள் நடத்தி வருவதாக கூறினாலும் அதில் தமக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கின்றார்.
அவர் காணாம போயிட்டு ஒரு 6 மாசத்துக்கு அவருடைய எலும்பு கூடும் கிடைச்சிருக்கு, விசாரணைகள் பாதுகாப்பு பெரிய பிரச்சனை
என்றார் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். எனினும் இந்த விடயம் தொடர்பில் விசேட குழு ஒன்றை அமைத்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள்.
செய்தியை வழங்கியவர் மாணிக்க வாசகம். இனி ஒரு அறிவிப்பு.
இதன் சிறப்பை தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு.
இவர் எங்க சொந்தக்காரரு, எனக்கு மாமா முறை வேணும்.
அதத இவரை நான் பார்த்துருக்கேன்னா எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல. கல்யாணத்துக்கே நான் வரலையே.
சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன், பெரிய மனுஷன்.
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாற்றை ஆராயும் தொடர் வரும் ஞாயிறு முதல்.
இந்த தொடர் வரும் ஞாயிறு அல்ல, அடுத்த ஞாயிறு, அதாவது மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து ஒலிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார். நிகழ்ச்சியை நிறைவேசி முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ரஷ்யாவுடன் கிரிமியாவை முறைப்படி இணைக்கும் சட்டத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் இன்று கைச்சாத்திட்டார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டார். இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் பணி இரண்டாவது நாளாக முடிவடைந்திருக்கிறது. ஆனால் விமானத்தின் பாகங்கள் எதுவுமே சிக்கவில்லை.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் நம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற முகவரியில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.